அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஹைட்ரஜன் அணுகுண்டு பரிசோதனை ஒன்றை முதல் தடவையாக நடத்தியிருப்பதாக வடகொரியா அறிவித்திருக்கும் நிலையில் அதன் செயலை சர்வதேச சமூகம் கண்டித்திருப்பது குறித்த செய்தி, இலங்கையின் வடகிழக்கில் வீடு இருந்தவர்களுக்காக மேலும் 65,000 வீடுகள் கட்டப்படும் என்று இன்று அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த ஒரு செவ்வி,
ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் வீடு இல்லாத பிரச்சனை காரணம் தற்காலிக குற்றங்களையே அல்லது மோசமான நிதியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையில் தண்டிக்கப்பட்ட பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்கும்படி அவரது தாயார் தமிழக அரசிடம் கோரியிருப்பது குறித்த செய்தி,
25 வருஷம் வாழ்க்கை போச்சு என் மகனுக்கு, இந்த பொங்கலுக்காவது என் மகன் என்னோட நிப்பான்ற நம்பிக்கையில நான் இன்னைக்கு இங்க வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறேன்.
மற்றும் இந்திய தமிழக செய்திகள், பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
வடகொரியா ஹைட்ரோஜன் குண்டு ஒன்றை வெடிக்க வைத்து பரிசோதித்துள்ளதாக தெரிவித்ததை அடுத்து பரந்துபட்ட அளவில் கவலைகளும் கண்டனங்களும் எழுந்துள்ளன. அந்த வெடிப்பு சோதனையை நடத்தியதாக வடகொரியா கோரியதை அடுத்து இதுகுறித்து அவசரமாக விவாதிக்க ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் இன்னும் சிறிது நேரத்தில் கூடுகிறது. அவர்கள் அந்த அணுவெடிப்பு சோதனையை செய்துள்ளார்கள் என்பது உறுதியானால் அது வடகொரியா அணு ஆயுத வல்லமையை மேலும் உயர்த்தி கொள்ள பெரிய அளவுக்கு உதவும் என கருதப்படுகிறது. வடகொரியாவின் இந்த செயல் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்களை மீறும் செயல் என்று சர்வதேச அளவில் அணுசக்தி விவகாரங்களை கண்காணிக்கும் அமைப்பான IAEA தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் மிகவும் பலமான நட்பு நாடான சீனாவும் இந்த அணுவெடிப்பு சோதனையை தாங்கள் எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளது. அதேவேளை இது தமது ஆத்திரத்தை மிக பெரிய அளவில் தூண்டும் செயல் என தென்கொரியா தெரிவித்துள்ளது.
அதிசய காட்சியொன்று என தெரிவித்த வடகொரியாவின் அரசு தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் அணுகுண்டு பற்றிய தகவல்களை தெரிவித்தார். அறியப்பட்ட அணு ஆயுத சோதனை தளம் ஒன்றிற்கு அருகே 5.1 மேக்னிடியூட் அளவிலான அதிர்வு ஒன்று முன்னர் உணரப்பட்டது. ஏவுகணை ஒன்றின் மூலம் இலகுவாக தாக்கவல்ல ஹைட்ரஜன் அணுகுண்டு ஏனைய வகை அணுகுண்டுகளை விட சிறியது. புதன்கிழமை ஏற்பட்ட அதிர்வுகளை விட இவ்வாறான குண்டு ஒன்று வெடிப்பதனால் ஏற்படும் தாக்கம் அதிகமாக இருக்கும் என அணு விஞ்ஞானிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
துருக்கியிலிருந்து ஈஜியன் கடலை கடந்து கிரேக்கத்தை அடைய முயற்சிக்கும் குடியேறிகளுக்காக தரமற்ற நிலையில் தயாரிக்கப்பட்ட 1,000,000 உயிர் பாதுகாப்பு மிதவை ஜக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்மீர் துறைமுகத்திலுள்ள பணியிடமொன்றை முற்றுகையிட்ட காவல்துறையினர் அங்கிருந்து மிதப்பதற்கு பொருத்தமில்லாத பொருட்களால் நிரப்பப்பட்ட தரமற்ற மிதவை ஜக்கெட்டுகளை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். 2 சிறிய நாட்டு சிறுமிகள் உட்பட 4 பேர் இந்த ஜக்கெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். துருக்கிய கடற்கரையிலிருந்து 30 அதிகமானவர்கள் சடலங்களாக செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் அவர்களில் பலர் உயிர் பாதுகாப்பு மிதவை ஜக்கெட்டை அணிந்திருந்தனர்.
எண்ணெய் விலைகள் சர்வதேச சந்தையில் 11 ஆண்டுகளில் முதல் முறையாக பீப்பாய்க்கு $35 என்ற அளவிற்கு கீழே விழுந்துள்ளன. அதிக உற்பத்தி காரணமாக பாதிப்படைந்த பிரெண்ட் கஞ்சா எண்ணெயின் விலை 2014 மத்தியில் நிலவிய அளவை காட்டிலும் 1/3 கீழாகவே இருக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் பெரும் பதற்ற நிலையையும் மீறி விலை வீழ்ச்சி இருக்கிறது. ஈரானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே வெடித்துள்ள சர்ச்சை காரணமாக எண்ணெய் விலை உயரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கலாம்.
ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே ராஜ்ய உறவுகளில் ஏற்பட்டுள்ள உரசல் மற்றும் மோதல் போக்கை தீர்க்கும் நோக்கில் மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட ஈராக் முன்வந்துள்ளது. தமது நாடு இருதரப்புக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயாராக உள்ளது என ஈராக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அல் ஜஃபாரி தெரிவித்துள்ளார்.
டெஹ்ரானில்
ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த போதே இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார்.
ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய நாடுகளின் மக்களை புண்படுத்தும் விதமாக அமைந்திருந்த விளம்பரத்திற்காக கொக்கோகோலா நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. அந்த விளம்பரத்தில் வெளியிடப்பட்ட சிகப்பு மற்றும் வெள்ளை நிறத்திலான ரஷ்யாவின் வரைபடத்தில் ரஷ்யா கைப்பற்றிய யுக்ரைனிய பகுதியான கிரைமியா இடம்பெறவில்லை. விமர்சனங்களுக்கு பிறகு கிரைமியா அடங்கிய ரஷ்யாவின் வரைபடம் விளம்பரத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் அது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த விளம்பரம் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன. இந்த விளம்பரத்தை கோகோ கோலா தற்போது திரும்ப பெற்றுள்ளது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் பன்னாட்டுச் செய்திகள். ஹைட்ரஜன் அணுகுண்டு பரிசோதனை ஒன்றை முதல் தடவையாக நடத்தியிருப்பதாக வடகொரியா அறிவித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். அதன் செயலை சர்வதேச சமூகம் கண்டித்திருக்கிறது. ஆனால் வடகொரியாவின் அறிவிப்பை நம்புவதா என்பதில் நிபுணர்கள் மத்தியில் தயக்கம் ஏற்படுகிறது. இரண்டாம் உலகப் போரில் ஹிரோஷிமா நாகசாகி மீது வீசப்பட்ட குண்டை விட 25,000 மடங்கு அதிக வலு கொண்டவை இந்த குண்டுகள் என்று கருதப்படுகிறது. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வடகொரியாவின் அணு ஆயுத வல்லமை பெரும் முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக இது காட்டும். இது குறித்த மேலதிக பிபிசி செய்திகளை தமிழில் தருகிறார் சாதாத்.
வடகொரிய மக்களுக்கு வியப்பை தந்த அந்த அறிவிப்பு அரசு தொலைக்காட்சியில் வந்தது.
ஜனவரி 16 காலை 10 மணிக்கு தனது முதலாவது ஹைட்ரஜன் குண்டு பரிசோதனையை நாடு வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. வடகொரியா மீதான தனது ஆக்ரோஷ அடாவடி நிலைப்பாட்டை அமெரிக்கா நிறுத்தாதவரை தனது அணுகுண்டு திட்டங்களை அது கைவிடப் போவதில்லை.
வடகொரியாவின் வடகிழக்கே புங்கிரி என்ற கிராமத்தின் அருகே 5.1 புள்ளிகள் வலு கொண்ட நில அதிர்வு ஒன்றை அமெரிக்காவின் நிலத்தியல் ஆய்வு மையம் உணர்ந்த நிலையில் நிலத்தடி அணுகுண்டு பரிசோதனை ஒன்று நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் முதலில் எழுந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் வடகொரியா 3 தடவை அணுகுண்டு சோதனைகளை நடத்திய ஒரு இடம் அது. சர்வதேச எதிர்வினைகள் சட்டென வந்தன.
ஓனல் சே 4차
இன்று வடகொரியா தனது 4வது அணுகுண்டு பரிசோதனையை நடத்தியுள்ளது. இது ஒரு மோசமான வம்பிழுக்கும் செயல் என்பதை தாண்டி எங்களது மக்களின் இருப்புக்கும் எதிர்காலத்துக்குமான ஒரு அச்சுறுத்தல், உலக சமாதானத்துக்கும் பாதுகாப்புக்குமான ஒரு நேரடி சவால்
என்றார் தென்கொரிய அதிபர் பியாவ் குன் ஹை. வடகொரியாவின் முக்கிய தோழமை நாடான சீனாவே கூட சர்வதேச சமூகத்தின் எதிர்ப்பை மீறி இந்த பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதை தாம் உறுதியாக எதிர்ப்பதாக தெரிவித்திருக்கிறது. இது ஜப்பானுக்கான ஒரு அச்சுறுத்தல் என்றும் இதை தாம் சகித்துக் கொள்ள மாட்டோம் எனவும் கூறி அந்நாட்டின் அதிபர் ஷின்சோ அபே கண்டித்திருக்கின்றார். வடகொரியா இதற்கு முன்பு பரிசோதனைகளை நடத்திய போது சர்வதேச சமூகம் அதன் மீது பொருளாதார மற்றும் அரசியல் தண்டனை தடைகளை விதித்திருந்தது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று பின்னேரம் கூடுகின்ற நிலையில் வடகொரியா மீது கூடுதலான தண்டனை தடைகள் வரலாம்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சாதாத். சிரியாவிலிருந்து அகதிகளாக இங்கே வந்திருக்கும் சுமார் 3000 சிறார்களை ஏற்கும்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரிட்டனுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது குறித்த பிபிசியின் செய்தியை தமிழில் தருகிறார் பிரதீபன் புரிதசீலன்.
பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆதரவின்றி சிரியாவிலிருந்து அகதிகளாக ஐரோப்பா வந்து சேர்ந்துள்ள சிறுவர்களில் 3000 சிறுவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று தமது அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றது. ஆதரவற்றி நிற்கும் இந்த பிள்ளைகள் ஆட்கடத்திற்காரர்களின் கைகளுக்கு செல்லலாம் என சர்வதேச அபிவிருத்தி குழு கவலை வெளியிட்டுள்ளது. ஜோர்தான், துருக்கி மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் உள்ள முகாம்களிலிருந்து அடுத்த 5 ஆண்டுகளில் மீளக்குடியேற்ற பிரிட்டன் உத்தேசித்துள்ள 20,000 சிரிய அகதிகளுக்கு மேல்மிச்சமாகவே இந்த சிறுவர்களுக்கு உதவுமாறு கேட்டுள்ளனர். ஆதரவற்றி நிற்கும் சிறுவர்களில் 3000 சிறுவர்களை பிரிட்டனுக்கு என எவ்வாறு பிரித்தனர் என சேவ் தி சில்ட்ரன் அமைப்பின் பேச்சாளர் கரோலின் அனிங் பிபிசிக்கு தெரிவித்தார்.
We've worked out that about 26,000 unaccompanied children, so that's children on their own without a parent or guardian, arrived in Europe last year. And of those, we worked out that 3,000 is just Britain.
பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இன்றி கடந்த ஆண்டு ஐரோப்பாவிற்குள் வந்த 26,000 சிறுவர்களை நாம் இனம் கண்டுள்ளோம். அதில் 3,000 பிள்ளைகளை பிரிட்டன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நியாயமாக கோருகிறோம். நாம் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இவ்வாறு ஒதுக்கவில்லை. பிரிட்டனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கையையே இவ்வாறு பிரித்துள்ளோம். இது இவ்வாறு உள்ள பிள்ளைகளில் 11% பிரிட்டன் போன்றதொரு நாட்டினால் அவ்வளவு குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு உதவ முடியும். இதனை பின்பற்றி ஏனைய நாடுகளும் இந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்.
அநேகமான சிறுவர்கள் பெற்றோர் பாதுகாவலர்களின் துணையின்றி ஐரோப்பாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கும் அவர், இந்த சிறுவர்களில் சிலர் வழியில் சித்திரவதைகளை அனுபவித்துள்ளதாக தெரிவித்தார்.
படகு
பயணம் மேற்கொண்டு 8 சிறுவர்களும் இத்தாலி, கிரேக்கம் ஆகிய நாடுகளுக்கு வருவதை காண முடிகிறது. இவ்வாறு வரும் சிறுவர்களில் 12-15 இடைப்பட்டோரே பெரும் எண்ணிக்கையிலானோர். ஆட்கடத்தல்காரர்களாலும் குற்ற கும்பல்களாலும் இவர்கள் சொல்ல முடியாத அளவு துன்பங்களை அனுபவித்து வந்துள்ளனர். குறிப்பாக லிபியா ஊடாக பயணித்த சிறுவர்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு தொலைபேசியில் அவர்களது பெற்றோர்களிடம் பணம் பறித்த பல கொடூர சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன.
சிரியாவில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என அவர் கவலை வெளியிட்டுள்ளார்.
We're nearly 5 into the war in Syria now and the situation isn't getting any better.
சிரியாவில் யுத்த சூழலில் 5 வரை வேலை செய்து வருகிறோம். ஆனால் அங்கு நிலைமை முன்னேற்றம் அடையவில்லை. யுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான சிறுவர்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இவர்களது நிலைமை மிகவும் கவலைக்கிடமானதாக உள்ளது. உள்நாட்டில் கூடாரங்களிலும் வெளியிடங்களிலும் வாழ்ந்து வரும் சிறுவர்கள் உணவு மற்றும் மருத்துவ வசதிகளின்றி அவதியுறுகின்றனர். வான் தாக்குதல்களில் காயங்களுக்கு உள்ளாகும் சிறுவர்கள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளனர்
என தெரிவித்தார் சேவ் தி சில்ட்ரன் அமைப்பின் பேச்சாளர் கரோலின் அனிங்.
பிபிசி செய்தியை தமிழ் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். ஜெர்மனியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் தாக்குதல் சம்பவங்கள் அரசியலில் பெரும் சர்ச்சையாக மாறியிருப்பதுடன் அங்கு சென்ற அகதிகளுக்கு எதிரான ஒன்றாகவும் அது திரும்புவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இது குறித்த பிபிசியின் மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
ஜெர்மனிய நகரான கொலோனில் புத்தாண்டு இரவன்று பெண்கள் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டு அவர்களது உடைமைகள் களவாடப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கானோர் அந்த நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என கோஷம் எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். குற்றத்தில் ஈடுபட்ட 1,000 பேர் வரையிலானோர் வட ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள் என்கிறார்கள். அதேவேளை அவர்கள் அகதிகளும் இல்லை என்றால் இவர்கள் திடீரென்று எங்கிருந்து வந்தார்கள் என கேள்வி எழுப்பும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த கேள்வியை உங்களிடம் நீங்களே கேட்டு பாருங்கள்
என்கின்றனர்.
நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், உதவி தேவைப்படும் போது காவல்துறையை உடனடியாக நாட வேண்டும் என்கிறார் மற்றொரு ஆர்ப்பாட்டக்காரர்.
என்ன
நடக்கிறது என்பது புரியாது உள்ள ஒரு சூழலில் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். இளையவர்கள் தனியே செல்ல வேண்டாம், அதிகம் மது அருந்த வேண்டாம் என்கிறார் மற்றொருவர். குடிப்போதையிலிருந்து சுமார் 1,000 பேர் வரையிலான ஆடவர் குழுக்களை இந்த தாக்குதல்களை நடத்தினர் என சந்தேகிக்கும் காவல்துறை அவர்கள் அரேபியர்கள் அல்லது வட ஆப்பிரிக்கர்களைப் போல தென்படுவதாகவும் தெரிவித்தனர். காவல்துறையினருடன் பேச்சுக்களை மேற்கொண்டுள்ள கொலோன் பேயர் இந்த தாக்குதலை நடத்தியவர்களை அகதிகளுடன் தொடர்பு படுத்துவது சரியானது அல்ல என தெரிவித்தார்.
Der Täter war absolut intolerabel und deswegen
வியாழக்கிழமை இரவு கொலோனில் பிரதான ரயில் நிலையத்தில் கும்பல்கள் துன்புறுத்தியதாக குறைந்தது 90 பெண்கள் குற்ற முறைப்பாடுகளை காவல் நிலையத்தில் பதிவு செய்துள்ளனர். இந்த கும்பலில் அகதிகளாக வந்தவர்கள் உள்ளார்களா என்பது தெரியாதுள்ள ஒரு சூழலில் இது ஜெர்மனின் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலாக உள்ளது என ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
I think it's very dangerous for the relationship in Germany and about the potential of the extremist parties.
இது குற்றத்தின் ஒரு புதிய பரிணாமமாக தெரிவிக்கப்படுவதுடன் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஜெர்மன் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.
பிரதீபன் புனிதசீலன் தந்த இந்த செய்தி குறிப்புடன் சர்வதேச செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டை கடுமையாக பாதித்த வெள்ள சேதங்களை பார்வையிட தமிழகம் வந்த குழுவினர் சில இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களால் முற்றுகையிடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவினரை பொதுமக்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதற்கு முன்பாக ஏற்கனவே மத்திய குழு ஒன்று வெள்ள பாதிப்பை பார்வையிட்டு சென்றது. அதற்கு பிறகு சென்னை உள்ளிட்ட நகரங்கள் கடுமையான வெள்ளத்தை எதிர்கொண்ட நிலையில் மீண்டும் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பிரசாத் தலைமையில் மற்றொரு குழுவினர் தமிழகம் வந்தனர். நேற்று சென்னையின் சில பகுதிகளை பார்வையிட்ட இந்த குழுவின் ஒரு பகுதியினர் ஒய்யார் மீனா தலைமையில் இன்று தூத்துக்குடி சென்றனர். அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்கள் பகுதியை சரி செய்து தர கோரி அந்தோணியார்புரம் என்ற பகுதியைச் சேர்ந்த மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த மத்திய குழுவினரை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து அங்கிருக்கும் பத்திரிகையாளரான பிரபாகரிடம் கேட்டபோது,
இன்னைக்கு காலையில வந்து மத்திய குழு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல வெள்ளம் பாதித்த பகுதியில வந்து பார்க்க வந்தாங்க. தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து முதல் பாயிண்டே வந்து அந்தோணியார்புரம் தான் இருக்கு. ஏற்கனவே இந்த அந்தோணியார் பகுதி மக்கள் வந்து அந்த பகுதியில எங்களுடைய சாலைகளை சீரமைக்கணும், எங்களுக்கு வந்து வீட்டு விட்டு வெளியே வர்றது ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க வர்றதும் அவங்க வந்து கேரவ பண்றதுக்கு வந்து அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில வந்து நான்கொழி சாலையில வந்து அவங்க வந்து கேரவ பண்ண வந்தாங்க. இவங்களுடைய கான்வாய், அதாவது மத்திய குழு மாவட்ட ஆட்சியர் இவங்க கான்வாய் வந்தது. இவங்க வந்து அவங்கள மறிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா வந்து காவல்துறை முழுமுதமாக போடப்பட்டிருந்ததுனால அவங்களுடைய முயற்சியை வந்து அவங்க காவல்துறை ஃபுல் போர்ஸ் போட்டு அவங்களை தடுத்து அந்த வாகனங்களை, அதாவது மத்திய குழு வந்த வாகனங்களை முழுமையா வந்து வெளியேறிச்சாங்க
என்று தெரிவித்தார் பத்திரிகையாளரான பிரபாகர். இன்று தூத்துக்குடி, புதுச்சேரி, சென்னை ஆகிய இடங்களில் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த இந்த குழுவைச் சேர்ந்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் இயக்குநர் பெஹ்ரா ஒரு வாரத்திற்குள் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று கூறியுள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையில் தண்டிக்கப்பட்ட பேரறிவாளன் உள்ளிட்ட எழுவரை விடுவிக்கும்படி பேரறிவாளனின் தாயார் தமிழக அரசிடம் இன்று மீண்டும் ஒரு கோரிக்கை மனுவை கையளித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 கைதிகளையும் விடுவிக்க வேண்டுமென பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தமிழக முதலமைச்சரின் தனிப்பிரிவில் இன்று மனு ஒன்றை அளித்துள்ளார். இந்த வழக்கில் சிறையில் இருக்கும் 7 கைதிகளின் நன்னடத்தை, உடல்நிலை ஆகியவற்றை மனதில் கொண்டு இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டுமென அற்புதம்மாள் கோரியுள்ளார். இந்த வழக்கை புலனாய்வு செய்த அதிகாரி தியாகராஜன், விசாரித்த நீதிபதிகள் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை மனதில் கொண்டு அரசியல் அமைப்புச் சட்டத்தின் 161வது பிரிவின்படி இவர்களை விடுதலை செய்ய வேண்டுமென ஊடகங்களிடம் பேசிய அற்புதம்மாள் கூறினார்.
25 வருஷம் வாழ்க்கை போச்சு என் மகனுக்கு, இந்த பொங்கலுக்காவது என் மகன் என்னோட நிப்பான்ற நம்பிக்கையில நான் இன்னைக்கு இங்க வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறேன். தீர்ப்பு சொன்ன கேடி தாமஸ் இவங்க விடுதலையை முன்னெடுக்கிறாரு, விடுதலை செய்யணுன்றாரு. 15 ஆண்டு காலம் சிறை கண்காணிப்பாளராக இருந்த ராமச்சந்திரன் வந்து இவங்கெல்லாம் விடுதலை செய்ய வேண்டியவங்கன்னு சொல்கிறாரு. ஒரு நன்னடத்தின் அடிப்படையில் என் மகனுக்கு இந்த புரட்சித் தலைவர் MGR அவர்களுடைய 100வது விழா தொடக்க நாளில் விடுதலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஆனால் இம்மாதிரியான மனுக்களை சிறையின் காவல்துறை கண்காணிப்பாளர் மூலமாகவே அனுப்புவது சிறந்தது என்கிறார் மூத்த வழக்கறிஞரான ராதாகிருஷ்ணன்.
அற்புதம்மாள் அவர்கள் பேரறிவாளன் தாய் என்ற முறையில் அல்லது இந்திய குடிமகன் என்ற முறையில் இந்த 7 பேரையும் விடுதலை செய்யலாம், செய்ய வேண்டும் என்று கேட்பது சட்டப்படி சரியா என்பதே வந்து கேள்வி அல்ல. இத்தகைய முறையீட்டை கைதிகள் மட்டுமே செய்ய முடியும் என்பதுதான் இப்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு. இப்படிப்பட்ட முறையீட்டை பதிலளிக்கவோ இந்த முறையீட்டை பரிசீலிக்கவோ நிச்சயமாக தமிழக அரசு மறுக்கலாம். அதை எதிர்த்து யாரும் நீதிமன்றத்திற்கு வர முடியாது. ஆனால் இந்த 7 கைதிகளும் அவர்களாகவே முன்வந்து இத்தகைய கோரிக்கையை அரசுக்கு அனுப்பினால் அந்த கோரிக்கையை அரசு கண்டிப்பாக பரிசீலித்தே ஆக வேண்டும். ஒருவேளை பரிசீலிக்க தவறினால் அவர்களால் விற்பனை தாக்கல் செய்யவும் முடியும்.
கடந்த 30ஆம் தேதியன்று இதே போன்ற மனுவை பேரறிவாளன் தனது வழக்கறிஞர்களின் மூலம் தமிழக ஆளுநர் ரோசையாவுக்கும் அனுப்பியிருந்தார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர், சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையின் வடகிழக்கே போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளில் 65,000 வீடுகளை கட்டுத்தரும் திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருப்பதாக அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து மீள்குடியேற்றத்துறையின் துணை அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களுடன் பேசினார் சிவராமகிருஷ்ணன்.
வீடுகளில் இருக்கின்றவர்களை உடனடியாக குடியேற்றம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு பணித்துறை வழங்கியிருக்கிறார். இரண்டாவது, ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் வீடு இல்லாத பிரச்சனை காரணமாக தற்காலிக குற்றங்களிலேயே அல்லது மிக மோசமான நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் மீண்டும் குடியேற்றப்பட்டாலும் தங்களுடைய சொந்த இடங்களிலே தொடர்ச்சியாக இருக்க முடியாத பல்வேறுபட்ட சின்னங்களை எதிர்நோக்கி வளர்ந்த அடிப்படையில் வரவிடத்திலே 550 சதுர அடியை கொண்ட 65,000 வீடுகளை 3 ஆண்டுகளுக்கு கட்டிமடைப்பதற்கு தேவையான நிதி கடனாக வெளிநாடுகளிலிருந்து பெற்றுத்தருவதற்கு அங்கீகாரம் வழங்கி இப்பொழுது சஸ்டெயின் தோல் பண்ணப்பட்டு இப்பொழுது அந்த இறுதி தரவாக நடந்திருக்கிறோம். அநேகமாக மார்ச் மாதம் அளவிலே புதுத்திட்டங்களை ஆரம்பித்து மிக குறுகிய காலத்துக்கு 65,000 வீடுகளை வடகிழக்கு மாகாணத்தில் யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுப்பதற்கு
மக்களுக்கு அவர்களுடைய இருந்த இடங்களை பாரம்பரிய காணிகளை விடுவித்து கொடுத்தால் அவர்களே தங்கள் இடங்களுக்கு சென்று வீடு கட்டி கொண்டு வாழ்வார்களே, அதை முழுமையாக அரசாங்கம் விடுவிக்காதவரை மக்களுடைய முழுமையான மீள்குடியேற்றம் எப்படி நடைபெறும்?
தற்போது சில பிரதேசங்கள் ராணுவம் கடற்படையும் தங்கள் வசம் இருந்த பல காணிகளை வடக்கு மாகாணத்திலும் கிழக்கிலே குறிப்பாக சங்கூர் எங்களிடத்திலே மீளப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இப்பொழுது இந்த 1 மாதம் 2 மாத காலங்களுக்கு சியாவத்துறை மன்னார் பிரதேசத்திலே இருக்கின்ற கடற்படை முகாமும் ஏனைய வடிகாலம் பிரதேசத்திலே இருக்கின்ற ராம முகாம்களும் சில காணிகளை மீண்டும் ஒப்படைப்பதற்கு ஒரே அடியாக முழுவதையும் பெற்றுக் கொள்ள முடியாது. அந்த இடங்களை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையிலே அவ்வாறு ராணுவ முகாம்கள் அல்லது பாதுகாப்பு முகாம்கள் பாதுகாப்பு அரங்குகள் ஆகியவற்றை மக்கள் மேல்நோக்கிட்டம் சீட்டுவதற்கு செய்யப்படுவதற்கு வசதியான இடங்கள் அடையாளம் கொண்டு அவற்றை நாங்கள் இப்பொழுது பாதுகாப்பு அமைச்சர் தொடர்ச்சியாக சிந்தித்து தேர்ந்தெடுத்து வருகிறோம். அவற்றை விடுவிக்குமாறு
இப்ப வடக்கு கிழக்குல போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடு தேவை என்பது அரசாங்கம் எண்ணி இருக்கின்ற இந்த 65,000 வீடுகளை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கின்றது. வெறுமனே 65,000 வீடுகள், அதுவும் 3 ஆண்டு கால திட்டம் என்றால் இதுல யதார்த்தமா மக்களுக்கு தேவையான அந்த நலன்களை அந்த நிவாரணங்களை வழங்குமா?
வடகிழக்கிலே உள்ள அரசாங்க அதிபர்கள் உதயத்திலானதோட அறிக்கைகளின்படி கிட்டத்தட்ட 1,35,000 வீடுகள் எங்களுக்கு தேவை என்று ஒரு அடையாளம் காணப்பட்டது. அந்த 1,35,000 வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய திட்டம். அந்த 1,35,000 வீடுகளில்தான் இப்பொழுது அரசாங்கம் எங்களுக்கு 65,000 வீடுகளை கட்டுவதற்கு அனுமதி வழங்கி அதற்கான நிதியை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை தீர்மானி இப்பொழுது அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். நிதியாக இருக்கின்ற சுமார் 70,000 வீடுகளையும் அதே போன்று நாங்கள் இந்த மார்ச் மாதத்துக்கு முன்பாக ஒரு டோனர் கான்ஃபரன்ஸ் நடவடிக்கைகள்
இலங்கையின் மீள்குடியேற்றத்துறையின் துணை அமைச்சர் ஹிஸ்புல்லா. இலங்கை அரசு பாகிஸ்தானிடமிருந்து போர் விமானங்கள் வாங்க ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவலில் எந்த உண்மையும் இல்லை என்று இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டிராச்சி பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தானிடமிருந்து JF-17 ரக ஜெட் விமானங்களை வாங்குவதற்காக ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது என வெளியாகியுள்ள தகவலில் எந்த உண்மையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். எனினும் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பிரிவை பலப்படுத்துவதற்கான தேவை இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். போர் விமானங்களை வாங்குவதற்காக இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தானுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது என வெளியாகியுள்ள தகவல் தொடர்பில் கேட்டபோதே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி இவ்வாறு கூறினார்.
පාකිස්තානයේ කලින් ඉල්ලීමක් කරලා තියෙනවා. නමුත් අපිට ඉල්ලීමම කටයුතු කරන්න බෑ. ලෝකේ තවත් රටවල් තියෙනවා. ඒ රටවල් තියෙන ගුවන් යානා ගැන බලලා තමයි අපිට
இது தொடர்பில் பாகிஸ்தான் ஏற்கனவே எங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தது. ஆனால் அதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகில் மற்றைய நாடுகள் இருக்கின்றன. அவர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அவர்களது விமானங்களையும் கருத்தில் கொண்டுதான் எங்களால் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும்
என்று கூறிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம், யுத்தம் மற்றும் தீவிரவாத அச்சுறுத்தல் இல்லாத நாட்டுக்கு எதற்காக போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று கேட்டபோது,
ගුවන් හමුදාවක් කියන එකට වෙන වෙන වාහන දීලා හරියන්නේ ගුවන් හමුදාව අපේ රටේ ආරක්ෂාව පිළිබඳව සහතික වෙන්න.
விமானப்படையினருக்கு வாகனங்களை கொடுத்து பயிற்சி அளிப்பதனால் பயன் எதுவும் ஏற்பட போவதில்லை. அவர்கள் எமது தேசத்தை பாதுகாப்பவர்கள். ஒரு நாட்டிற்கு எந்த நேரத்தில் ஆபத்து வரும் என்று எவராலும் கூற முடியாது. எனவே நாங்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். படையினரை விவசாயம் செய்யவிட முடியாது. தேவை ஏற்படும் போது அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்கு தொடர்ந்தும் முறையான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். எனவே விமானப்படையினருக்கு முறையான பயிற்சிகளை வழங்குவதற்காக விமானங்கள் மற்றும் இதர உபகரணங்களை கொடுக்க வேண்டும். குறைந்தது விமானிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காகவேனும் விமானங்கள் தேவைப்படுகின்றன
என்றார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையின் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சகம் இலவச ஆம்புலன்ஸ் சேவை ஒன்றை இன்று ஆரம்பித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள வடமாகாணத்தின் கிராமப்புறங்களில் நிலவுகின்ற போக்குவரத்து வசதியின்மையை கருத்தில் கொண்டு வடமாகாண சுகாதார அமைச்சு இலவச ஆம்புலன்ஸ் சேவை ஒன்றை இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்திருக்கின்றது. 100 ஆம்புலன்ஸ் வண்டிகளுடன் இந்த ஆம்புலன்ஸ் சேவையை கிளிநொச்சியில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அலுவலகம் கண்காணித்து தொடர்புகளை மேற்கொண்டு செயற்படுத்தி வரும் என்று வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். பயிற்றப்பட்ட ஆளுநையை கொண்டதாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் 18 ஆம்புலன்ஸ் வண்டிகளும் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு ஆகிய நகரங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் தலா 17 ஆம்புலன்ஸ் வண்டிகளும் யாழ் வைத்தியசாலையில் 31 ஆம்புலன்ஸ் வண்டிகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சேவை பற்றிய கூடுதல் விவரம் என்ன என வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவரிடம் கேட்டேன்.
இந்த 100 ஆம்புலன்ஸ்லயும் நவீன GPS உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருக்குது. அதன் மூலம் இந்த கிளிநொச்சி கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் இருக்கிற அந்த திரையில எந்தெந்த ஆம்புலன்ஸ் எங்க இருக்குதுன்ற விவரங்கள் திரையில எந்த நேரமும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஆம்புலன்ஸ் இலக்கத்தகட்டில இருந்து சாரதியா இருக்கிறவற்ற டெலிபோன் நம்பர் உள்ளடங்கிற எல்லா விவரமும் திரையில இருக்கும். இந்த ஆம்புலன்ஸ் வீதியில பயணிச்சு கொண்டிருந்தால் என்ன வேகத்துல போகுதுன்ற விவரங்கள் கூட அதுல இருக்குது. இந்த அலுவலகத்துக்கு அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ் வேண்டு எங்கேயாச்சிலும் வடக்கு மாகாணத்திலிருந்து கால் பண்ணுனா தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்துறவர் எந்த பிரதேசத்துல இருக்கிறார்ன்றத அறிந்து அந்த பிரதேசத்து கிட்டடியா எந்த ஆம்புலன்ஸ் நிக்கன்றதை உடனடியாக பார்த்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸோட தொடர்பு கொண்டு இந்த நோயாளிய கொண்டு வர சொல்லி உடனடியாக கட்டளை அங்க வாங்கப்படும். இந்த கட்டுப்பாட்டு அலுவலகத்துல 7 பேர் வேலை செய்யணும். அவையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவனும்.
இந்த சேவை என்ன வகையான நோயாளிகளுக்கு நீங்கள் செய்கிறீர்கள்?
முக்கியமா நாங்கள் 3 வகையான மெடிக்கல் எமர்ஜென்சியை கருத்துல கொண்டுதான் இப்போதைக்கு துவங்கி இருக்கிறோம். முதலாவது குழந்தை பேர். எங்கேயும் எந்த ஒரு கர்ப்பிணி தாயும் ஒரு எமர்ஜென்சி என்று வந்து எந்த நேரத்திலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அழைப்பு ஏற்படுத்தினால் சேவை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி இரண்டாவது மிகவும் முக்கியமானது வீதி விபத்துகள். இப்போ பல சம்பவங்கள் இறப்புகள் நடந்திருக்குது. வீதி விபத்துல சிக்குண்டவரை உரிய வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்கு வசதி இல்லாத பிரச்சனைகள் இருந்திருக்குது. ஆனபடியால் மிகவும் முக்கியமாக வீதி விபத்துகள் ஏற்படும் பட்சத்திலையும் அறிவிச்சினோம்னு சொன்னால் அந்த பிரதேசத்துல போய் விபத்துக்கு உட்பட்டவரை வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்குரிய ஏற்பாடு நடைபெறும். மூன்றாவது வேற எந்த விதமான மெடிக்கல் எமர்ஜென்சி, அது மாரடைப்பு, அதே மாதிரி இப்ப விஷக்கடி, பாம்பு கடி, அல்லது வேற ஏதாவது மருத்துவ அவசர காரணங்கள் இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். இந்த 3 வகையான சேவைகளுடன் நாங்கள் இப்ப துவங்கி இருக்கிறோம்.
இந்த ஆம்புலன்ஸ் சேவை ஆரம்பிக்க வேண்டியதன் தேவை என்ன?
இலங்கையில முதல் முதலாக வடக்கு மாகாணத்தில் இந்த சேவை ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னென்று சொன்னால் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அவசரத்துக்கு வந்து சேர்றதுக்கு பல தடங்கல்கள் இருக்குது. அதுல ஒன்று போக்குவரத்து பிரச்சனை. ஏனைய இடங்களை போல இல்ல, போக்குவரத்து வசதி இல்லாத இடங்கள் பல இருக்குது. மற்றது நோயாளர்கள் பொருளாதார சிக்கல் காரணமாக வைத்தியசாலைக்கு வர முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பெருந்தொகையான விசேட தேவைக்குட்பட்டார்கள் இருக்குன்னா அவர்களுக்கு வாழ்க்கையை கொண்டு போறது பிரச்சனையா இருக்குது, வாகனத்தை ஹயர் பண்ற பிரச்சனையா இருக்குது, இப்படியான பல காரணங்கள் எங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலாக இறப்புகளை குறைக்கிறது என்று சொன்னால் நோயாளர் உரிய நேரத்தில் வைத்திய வசதிக்கு வந்து சேர வேண்டிய தேவை இருக்கிறதா என்ன நாங்கள் இதை துவங்கி இருக்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு பரிச்சாட்ட திட்டமாக துவங்கி இருக்கிறோம். எந்த ஒரு புதிய திட்டத்தையும் துவங்கிக்க சில இடர்பாடுகள் வரும். அந்த சவால்களை எதிர்கொண்டு நல்ல ஒரு சேவையை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. எதிர்காலத்தில் இது ஒரு முற்றிலுமாக பயிற்றப்பட்ட மருத்துவ உதவியாளர்களை கொண்ட ஒரு தனியான ஒரு ஆம்புலன்ஸ் சேவையாக மாற்றக்கூடிய முழு முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்
என்றார் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.